நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பல இன்னல்களுக்கு உள்ளாகியிருப்பதாக செய்திகள் வெளிவரும் அதேவேளை, சுமார் 15 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் செலவில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் கடந்த திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபம் திறந்து வைக்கப்பட்டபோது அந்த மண்டபத்தில் நடன நிகழ்வு ஒன்றை நடத்திய சிங்கப்பூர் அப்சராஸ் ஆர்ட்ஸ் டான்ஸ் கம்பெனி என்ற கலைக்கூடத்தின் இயக்குனர் அரவிந்த் குமாரசாமி அவர்களோடு நாம் நடத்திய உரையாடல் இது. வணக்கம் அரவிந்த் குமாரசாமி அவர்களே.
வணக்கம்.
அப்சரா ஆர்ட்ஸ் டான்ஸ் கம்பெனி என்ற கலைக்கூடத்தை இயக்கி வருகின்றீர்கள் நீங்கள். அண்மையிலே இலங்கைக்கு பயணம் சென்றிருக்கும் நீங்கள், யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட போது நீங்கள் அந்த மண்டபத்திலே நீங்களும் உங்கள் குழுவினரும் ஒரு மேடை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தீர்கள். உங்களது யாழ்ப்பாண பயணம் குறித்த கதையோடு எமது உரையாடலை ஆரம்பிப்போம்.
இலங்கைக்கு 3 நகரங்களுக்கு வந்து எங்களுடைய ஆற்றுகை மற்றும் பயிற்சி பற்றி நடத்துவதற்காக சிங்கப்பூரிலிருந்து இங்கு இலங்கைக்கு வந்திருக்கின்றோம். முதலாவதாக யாழ் நகரில் சென்று அங்கு பலவேறுபட்ட நிகழ்ச்சிகளை படைத்தோம். அதில் முக்கியமாக நடத்தியது வந்து யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தை இந்திய அரசாங்கம் அதை கட்டி அமைத்து அதை திறப்பு விழாவை கொண்டாடியது. அந்த திறப்பு விழாக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்ததை கேள்விப்பட்டு இந்திய தூதரகம் எங்களை அழைப்பு விடுத்து அதற்கு ஒரு ஆற்றிகை நாங்கள் படைத்தோம். அதில் எங்களுடைய பிரதான நடனமணி மோனப்பிரின் அவர்களுடைய ஆற்றிகை நடந்தது. நாங்கள் மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நடனத்துறை மாணவர்கள் இந்த ஆற்றிகை படைத்தார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் என்றே கூற வேண்டும். இந்த கலாச்சார நிலையம் 12 மாடிகளை கொண்ட பெரிய கட்டிடம். அதில் 800 பேர் உட்காரக்கூடிய ஆற்றுகை மண்டபம் ஒளி அமைப்புகளுடன் அழகாக கட்டியிருக்கிறார்கள். அதை தவிர ஓவிய கூடங்கள் மற்றும் கருத்தரங்க மண்டபங்கள், வெளியூரிலிருந்து வரும் விருந்தினர்கள் தங்குவதற்கான இடவசதி போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டதுதான் அந்த கலாச்சார மையம். இதை கட்டி 2 வருடங்களாக திறப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து வந்த இந்திய அரசாங்கம் சென்ற வாரம் அதை திறந்தது. சிங்கப்பூரில் இருந்து நாங்கள் வந்தாலும் எங்களுடைய சொந்த நாடான இலங்கைக்கு, அதுவும் யாழ்ப்பாணத்தில் இந்த கலாச்சார மையம் அமைந்தது, அதில் எங்களுக்கு ஒரு ஆற்றுகைக்கு ஒரு வாய்ப்பு தந்தது மிகவும் கௌரவமான ஒரு நிகழ்ச்சி என்றே நாங்கள் கூற வேண்டும். இதை தவிர நாங்கள் முக்கியமாக வந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் நுண்கலை கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை வழங்குவதற்காக. இதை நாங்கள் 3 நாட்கள் நடத்தினோம். ஏறக்குறைய 800க்கு மேற்பட்ட நடன மாணவர்கள், அதாவது பச்சலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி போன்ற பட்டதார படிப்புகளை படித்து வரும் முழு நேர நடன மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பரமபதம் என்கின்ற நிகழ்ச்சியை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலாசபதி மண்டபத்தில் வழங்கி வந்தோம். இதை தவிர யாழ்ப்பாண மாகாணம், அதாவது வடமாகாணம், இலங்கையின் வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட பாடசாலைகளில், அரசாங்க பாடசாலைகளில் பரதநாட்டியத்தை கற்று வரும் ஆசிரியர்கள் ஒரு 60 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பயிற்சி பட்டறையை ஒழுங்குபடுத்தினார்கள். அதில் நாங்கள் பிரயோகம் என்கின்ற ஒரு பயிற்சி பட்டறையை அவங்களுக்கு நடத்தினோம். அதாவது எப்படி மாணவர்களுக்கு பரதநாட்டிய அடவு முறைகளை அழகாக சொல்லிக் கொடுப்பது, இலகுவாக சொல்லிக் கொடுப்பது போன்ற விடயங்களை கொண்ட எங்களுடைய நூல், பிரயோகம் என்ற நூல் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதை வைத்து ஒரு பயிற்சி பட்டறையை எங்களுடைய ரெசிடென்ட் கோரியோகிராஃபர் மோனப்பிரின் அவர்கள் நடத்தினார்கள். அதை தொடர்ந்து தாண்டோம் என்கின்ற ஒரு ஆற்றுகையும் அந்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் படைத்தோம். இது வந்து வட இலங்கை சங்கீத சபை NCOMS என்கின்ற நிறுவனத்தின் மண்டபத்தில் நடந்தது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்றே சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணம் சென்ற வேளையில் 3 நிகழ்ச்சிகள் எங்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
இந்த 3 நிகழ்ச்சிகளும் எப்பொழுது நிகழ்த்தினீர்கள் அரவிந்த்?
27ஆம் தேதி மார்ச் 27ஆம் தேதி வட இலங்கை சங்கீத சபையில் ஆசிரியர்களுக்காக காலையில் பட்டறையும் மாலையில் ஆற்றுகை தாண்டவம் ஆற்றி நடத்தினோம். அப்புறம் மார்ச் 28, 29, 30 3 நாட்களில் பகல் நேரங்களில், அதாவது காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய பயிற்சி பட்டறை ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் நடத்தினோம். முப்பதாம் தேதி பின்னேரம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலாசபதி மண்டபத்தில் பரமபதம் என்ற நிகழ்ச்சியை படைத்து.
இலங்கையிலே பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மக்கள் எல்லோரும் அவதிப்பட்டிருக்கும் வேளையிலே நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை அங்கே நிகழ்த்தி இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. எமக்கு கிடைக்கின்ற செய்திகளுக்கும் நீங்கள் சொல்வதற்கும் சற்று முரண்பாடு இருப்பது போல் படுகிறதே.
அதாவது யாழ்ப்பாண மக்கள் வடமாகாண மக்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட இன்னல்கள் அவதிகளை அவங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் அவங்களை ஆங்கிலத்தில் ரெசிலியன்ட் என்று சொல்லுவோம். மிகவும் ரெசிலியண்டாக இருந்தார்கள். நாங்கள் இங்கே கொழும்புக்கு வந்து யாழ்ப்பாணம் போகும்போது இந்த பொருளாதார நிறை கொழும்பில் இருக்கும் மக்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததை அறிந்தோம். ஆனால் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு இது பழகிய விஷயம் மாதிரி இருந்தது. ஆனால் கலைத்துறையை பொறுத்தவரையில் கலை என்பது ஒரு மன வலிக்கு ஒரு தைலம் போல, ஒரு சூதிங் பாம் என்று சொல்வார்கள். அதனால் அதை வந்து ரசிப்பதற்கு நிறைய பேர் வந்தார்கள். எங்களுடைய ஆற்றைக்கு 1000 மேற்பட்ட ரசிகர்கள் வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை மிகவும் உபயோகமா இருந்தது என்றால், ஒரு 30 காலமாக பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் போன்ற துறைகள் எவ்வளவோ முன்னேற்றம் கண்டுள்ளது. தமிழகத்தில் தமிழ்நாடும் சரி, சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா போன நாடுகளிலும் பார்த்தால் இந்த கலை மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அது முடங்கி போய் தான் இருந்தது. அதனால் இவர்களுக்கு ரொம்ப ஆர்வம், இந்த புத்தாக்கங்களை எப்படி அறிந்து கொள்வது, புதிய உத்திகளை எப்படி தெரிந்து கொள்வது, அதனால் மிகவும் ஆர்வமாக வந்தார்கள். அவர்களுடைய ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் ஊக்கமாக இருந்தது. இதனால் இந்த கலைக்கு ஆர்வம், அதாவது ரசிகர்களும் சரி, அதை பயிற்சிவிக்கும் ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, கலைஞர்களும் சரி, இதுக்கு வந்து மிகவும் ஆதரவு கொடுத்தார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிங்கப்பூரில் இயங்கும் அப்சராஸ் ஆர்ட்ஸ் டான்ஸ் கம்பெனி என்ற கலைக்கூடத்தின் இயக்குனர் அரவிந்த் குமாரசாமி அவர்கள். உங்களது பயிற்சி பட்டைக்கு வந்த 800 பேரும் மாணவர்களா, ஆசிரியர்களா, அல்லது ஆசிரியர் அளவுக்கு பயிற்றப்பட்ட மாணவர்களா?
800 மாணவர்கள் வந்து ராமநாதன் நுண்கலை கல்லூரி, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் நுண்ணிலை கல்லூரியில் பட்டதாரி படிப்பு படித்து வரும் மாணவர்கள், அதாவது 1st வருடம், 2nd வருடம், 3rd வருடம், 4th வருடம், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுகின்ற மாணவர்கள். அவர்கள் முழு நேர ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தவிர 40 மேற்பட்ட ஆசிரியர்கள் தனியாக வடலிங்க சங்கீத சபை பட்டறைக்கு வந்தார்கள்.
உங்களது முகநூலை பார்த்தால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல கொழும்பிலும் சில நிகழ்ச்சிகளை நடத்தப் போவதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நாட்களிலே ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தது. உங்களால் அங்கே உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியதாக இருந்ததா?
எங்களுடைய நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை April 2, ஞாயிற்றுக்கிழமை April 3 லானல் வெண்ட் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுக்காக நாங்கள் March 31, April 1 போன்ற நாட்களில் மேடை அமைப்பு, அப்புறம் எங்களுடைய ஒத்திகையெல்லாம் பார்த்து அன்று 2 பின்னேரம் 7 நிகழ்ச்சி இருந்தது. ஒரு 4 அளவில் இலங்கை அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை 6 ஆரம்பிப்பாக அறிவித்திருந்தார்கள். எங்களுக்கு 2 அவகாசமே கிடைத்தது. அதனால் இந்த நிகழ்ச்சிகளை ஒத்தி வைக்கும் சந்தர்ப்பம் வந்துவிட்டது. இன்றும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம், அதாவது வார நாட்களில் இதை ஒத்தி வைத்து செய்யலாமா என்று. ஆனால் எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு பற்றிச்சிட்டு, அதாவது டிக்கெட்டை வாங்கின அத்தனை ஆடியன்ஸ் மார்களும் தங்களுக்கு ரிஃபண்ட் பணம் திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி தான் நாங்கள் பார்க்க வருகிறோம், எங்களுக்கு வார நாட்களில் வீக் டேல் கூட வைத்தாலும் நாங்கள் வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் லைனல் வெண்ட் அரங்க எங்களுக்கு அறிவிப்பு தரும், அநேகமாக இன்றைக்கு தெரிய வரும், இந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியை படைக்கலாமா என்று. அதை படைத்துவிட்டு நாட்டு நிலவரம் சமயோதம் இருந்தால் நாங்கள் எங்களுடைய 3rd நகரம், அதாவது மட்டக்களப்புக்கு சென்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு திருப்பி சிங்கப்பூர் போவதா உத்தேசம்.
நாட்டில் தற்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது அரவிந்த்? உங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா?
இப்போ நாட்டில் நடக்கும் இந்த போராட்டம் மக்களின் போராட்டம். எந்தவித அரசியல் கட்சி ஏற்பாடிலோ நடக்கவில்லை. மக்களே எழுந்து வருகிறார்கள். அவருடைய குறிக்கோள் வந்து ஒன்றை ஒன்று அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். வன்முறை சம்பவம் எதுவும் கிடையாது. மிகவும் அமைதியான போராட்டமாக இருக்கிறது. தெருக்களில் பார்த்தால் கடைகளை போய் லூட் பண்றதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கவில்லை. அதனால் மிகவும் சேஃபா தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. இன்று காலையில் இப்போது காலை மணி இங்கு 9 மணி, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து விட்டன. வாகனங்கள் போகிறார்கள், வேலைக்கு ஆட்கள் போகிறார்கள். ஆனால் நிலைமை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த நாட்டில் கலவரங்களை நானே அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் இந்த முறை பார்த்தால் அமைதியான போராட்டமாக இருக்கிறது, மக்கள் போராட்டமாக இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் இதுக்கு பின்னால் இல்லை. அதனால் இது ஒரு வேறுபட்ட ஒரு நிலவரம். ஆனால் மக்களுக்கு இருக்கிற ஒரே கேள்வி வந்து இந்த நாட்டின் பொருளாதார நிலைமை மேம்படுத்த முடியுமா என்று கேட்கிறார்கள். ஒரு இன சம்பந்தப்பட்ட கலவரமோ இல்லை.
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் உங்களை பற்றியும் சற்று அறிந்து கொள்ள விரும்புவார்கள். அப்சரா ஆர்ட்ஸ், அதை அறிமுகம் செய்து வையுங்கள் நமது நேயர்களுக்கு.
அப்சராஸ் ஆர்ட்ஸ் வந்து சிங்கப்பூரில் கடந்த 45 ஆண்டுகளாக ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. இதை நிறுவியவர்கள் ஈழத்தைச் சேர்ந்த திரு எஸ் சத்தியலிங்கம், திருமதி நீலா சத்தியலிங்கம் அவர்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் சென்னைக்கு சென்று கலக்ஷேத்ரா என்ற மிகவும் புகழ்பெற்ற ஸ்தாபனத்தில் மாணவர்களாக மட்டுமில்லாமல் அங்கு ஆசிரியர்களாகவும் பணி செய்து 20 ஆண்டுகள் அதனுடைய ஸ்தாபகர் ருக்மிணி தேவி அருண்டேலுடன் பணியாற்றி, அப்புறம் 1975 சிங்கப்பூர் வந்து 1977 அப்சராஸை உருவாக்கினார்கள். அவர்கள் சிங்கப்பூரில் தேசிய விருது பெற்றவர்கள். சிங்கப்பூரின் பயனியர்ஸ் ஆஃப் த ஆர்ட்ஸ் என்ற பெருமையை சிங்கப்பூர் அரசாங்கம் அவர்களுக்கு வழங்கியது. அப்சராஸ் வந்து வெறும் கலை சொல்லிக் கொடுக்கும் பள்ளி மட்டுமல்ல, ஒரு முழு நேர நடன மணிகளை வைத்திருக்கும் ஒரு டான்ஸ் கம்பெனி, ஒரு ரெபர்டரி கம்பெனி என்று சொல்வார்கள். நாங்கள் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறோம். எங்களுடைய படைப்புகள் பல்வேறு நாடுகள் நாங்கள் சுற்றுலா சென்று வந்து படைத்து வருகிறோம். அந்த வழியாகத்தான் நம்ம இலங்கைக்கு வந்திருக்கிறோம். இலங்கைக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நாங்கள் இங்கே வருவோம். எங்களுடைய வித்தியாசம் என்னவென்றால், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கும் இந்திய கலையுடைய சம்பந்தம், சவுத் ஈஸ்ட் ஏசியன் கனெக்ஷன்ஸ் டு இந்தியன் ஆர்ட்ஸ் என்ற தலைப்பில் எங்களுடைய ஆராய்ச்சிகள் செய்து அதை பற்றிய படைப்புகள் தான் படைத்து வருகின்றோம். அதை தவிர இந்தியாவில் இருக்கும் புகழ்பெற்ற கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், பல்வேறு பட்ட கலைஞர்களுடன் நாமல் கொலாபரேஷன் செய்திருக்கின்றோம். அவர்களுடன் இணைந்து படைக்கும் நிகழ்ச்சிகள் பல உண்டு. இதுதான் அப்சராஸ் ஆர்ட்ஸ் கலை நிறுவனத்தின் ஒரு வித்தியாசமான கலை சேவை.
பல வெளிநாடுகளிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை மேடியேற்றுவதாக கூறியிருந்தீர்கள். ஆஸ்திரேலியா வரும் நோக்கம் இருக்கிறதா?
ஆஸ்திரேலியா எங்களுக்கு மிகவும் பிடித்தமான நாடு. அடிக்கடி அங்க வருவோம். இந்த வருடம் நாங்கள் 10 ஆண்டுகளாக ஐபேக், இந்தியன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கன்வென்ஷன் என்ற கருத்தரங்கு, செமினார், கான்பரன்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி வந்திருக்கிறோம் சிங்கப்பூரில். சென்ற ஆண்டு 2021 மொனாஷ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இதை நாங்கள் ஒரு ஆன்லைன் மூலமாக நடத்தி வந்தோம். கிட்டத்தட்ட 45 மெல்பர்னை சேர்ந்த கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்றார்கள். இந்த வருடம் இதை நாங்கள் நேராகவே நடத்துவதற்காக தயாரித்து வருகிறோம். இது செப்டம்பர் மாதம் மொனாஷ் பல்கலைக்கழகத்தில் நடக்கும். இதற்காக April 29 நானே மெல்பர்னுக்கு வருகிறேன். வந்து இதை நாங்கள் லான்ச் பண்ணவிருக்கின்றோம். மொனாஷ் யூனிவர்சிட்டியில் நடக்கும். அன்று போன வருடம் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதை மெல்பர்னை சேர்ந்த இந்திய கர்நாடக இசை மாணவர்களும் பரதநாட்டிய மணிகளும் அதை படைத்து காட்பார்கள். அதனால் எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுடன் நிறைய நெருக்கிய தொடர்பு உண்டு. இந்த ஐபேக் என்கிறது வந்து சிங்கப்பூரில் 10 ஆண்டுகள் நடத்தினாலும் வெளிய நாட்டில் நடத்தும் முதல் நாடு வந்து ஆஸ்திரேலியா. அதுவும் மொனாஷ் பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து நடத்துகிறோம். அதனால் எங்களுக்கு ஆஸ்திரேலியா ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாடு. மேன்மேலும் அங்கு வந்து அங்கிருக்கும் கலைஞர்களுடன் கொலாபரேட் பண்ணுவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றோம்.
நீங்கள் ஆஸ்திரேலியா வரும்போது உங்களுடன் மீண்டும் பேச சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். உங்களது இலங்கை பயணம் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அமைய SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.